இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற நம் வேத பாடத்தை இன்று நாம் தொடர்கிறோம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம். மத்தேயு 28:20 இயேசு நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளை கிணங்க, இயேசு கற்பித்த யாவையும் சகல தேசத்தாருக்கும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுவது எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக நாம் சுவிசேஷங்களை பார்த்து வருகிறோம். இப்பொழுது மத்தேயு 11:14 பார்க்கிறோம். ஆண்டவர் யோவான்சானவனை குறித்து பேசுகிறார். அவர் பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் மேன்மையானவர் என்று சொன்னார். தொடர்ந்து சொல்லுகிறார் 14 நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். பழைய உடன்படிக்கையிலே மல்கியா தீர்க்க தரிசனத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இது கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை அல்ல. கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை அது பெரியும் பயங்கரமான நாள் அல்ல. அது கிறிஸ்து நியாய தீர்ப்புக்கென்று வருகிற இரண்டாம் வருகை குறிக்கிறது. பழைய பாட்டுடைய கடைசி வார்த்தைகள் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறிக்கிறது. அவர் நியாய தீர்க்கும்படி வருவார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே கிறிஸ்துவோட இரண்டாம் வருகைக்கு முன்னதாக கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப் போகிறார். அவருடைய ஊழியங்களிலே பிரதான ஊழியங்களில் ஒன்று அது குடும்பத்துக்கு அடுத்ததாக இருக்கப் போகிறது. அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவன் பிதாக்களுடைய இருதயத்திற்கும் திருப்புவான். இது சபையையும் குறித்து சொல்கிறது. சபையிலே இருக்கிறதான ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் இருக்கிறதான தலைமுறை இடைவெளி அநேக சபைகளிலே துரதிருஷ்டவசமாக மூத்த சகோதரர்களுக்கு எடுத்துக்கும் இளைய சகோதரர்களுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லை. அவருடைய இருதயத்திலே ஒரு இடைவெளி இருக்கிறது. இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்களை பார்த்து அவர்கள் பழமைவாதிகள் என்று சொல்கிறார்கள். எலியா வந்து இந்த தலைமுறை இடைவெளி நீக்குவான். அவருடைய இருதயங்களை அடிக்காதபடிக்கு பார்வையிலே குடும்பத்திலே முதலாவது ஒரு வீட்டிலே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை விட்டு தூரமா இருந்தால் அது சரியான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கான ஒரு சாட்சி அல்ல. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருவரோடு ஒரு நல்ல ஐக்கியமாய் இருக்க வேண்டும். பெரும்பாலும் இந்த இடைவெளியும் வருகிறது தெரியுமா, அவர்கள் தொடர்ந்து தங்கள் பிள்ளைகளோடு ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுகிறதில்லை. சிறு பிள்ளையா இருக்கும்போது பிள்ளை பிறக்கும் போது கட்டிப்பிடித்துக் கொண்டு முத்தமிடுகிறார்கள், அடிக்கடி பேசுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பேச தெரியாமல் இருக்கும்போது கூட பேசுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோடு இருக்கிறதான அந்த பேச்சு அந்த சம்பாஷணையா குறைகிறது. அவர்கள் பிள்ளைகள் 10 பருவத்தில் வரும்போது பெற்றோர்களிடத்திலிருந்து ஒரு இடைவெளி உண்டாகிறது. 20 வயதாகும்போது பெற்றோர்களிடத்தில் பேசுகிறதே இல்லை. இது மிகவும் துக்ககரமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார் இது மிகவும் மோசமான காரியம். இப்படிப்பட்ட காரியத்துக்காக நான் பூமியை சங்காரத்தில் அடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அநேக பெற்றோர்கள் இதனுடைய ஜாக்கிரதை படைப்பின் தன்மை கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள். எலியா வந்து இந்த உறவை திருப்புவார். அது பிதாக்களிடத்திலே ஆரம்பிக்க வேண்டும். இது பிரதானமாக பிள்ளைகளுடைய பொறுப்பு அல்ல. பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கு திருப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு அது எதை ஏற்படுத்தும், பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்தில் திரும்புவதை ஏற்படுத்தும். இது கடைசி நாட்களில் ஏற்பட போகிற ஒரு முக்கியமான ஊழியம். இதுதான் எலியா கடைசி நாளில் வரப்போகிற எலியா செய்வான். அந்த எலியா யார், யோவான் சானை பத்தி கூறினார் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால். அந்த யூதா தேசம் இஸ்ரேல் தேசம் யோவான் சானகனை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது அது அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுகளாக இருக்கும். நமக்கு தெரியும் அவர்கள் யோவான் சானகனை எலியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை நிராகரித்தார்கள். ஏறுவது அவனை சிறைச்சேதம் பண்ணினான். ஆகவே இன்னொரு எலியா வரப்போகிறான் கிறிஸ்தவனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக. அது ஒரு நபராய் தனிநபராய் இருக்கப் போவதில்லை. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தனிநபர்களாக இருந்தார்கள். எரேமியா, ஏசாயா, எலியா, எலிசா, யோவான் ஸ்நானகன். ஏசு வந்தது உடனேயே அவர் தம்முடைய சீஷர்களை ஒருவர் பின் ஒருவராக அனுப்பவில்லை. எப்போதுமே 2-2 பேராக அனுப்பினார். அதுதான் அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகளும் தொடர்ந்து செய்யப்பட்டது. ஆண்டவர் முதலாவது மிஷினரி குழுவை அனுப்பினார். பவுலும் பர்னபாவும் என்ற குழு எப்பொழுதுமே இரண்டு இரண்டு பேராக பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே போனார்கள். பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்திலே எப்பொழுதுமே இரண்டு இரண்டு பேராக. அது ஏனென்றால் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் ஒரு சரீரத்தின் மூலமாக ஊழியம் செய்கிறார், தனி நபர் மூலமாக அல்ல. இதை பழைய உடன்படிக்கையில் எப்போதும் உண்மையாக இருந்ததில்லை. தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் தனித்தனியாய் ஊழியம் செய்தார்கள். ஒரே விதிகளுக்கு என்னவென்றால் ஆகாயம் சகரியாவும் புதிய ஏற்பாட்டுக்கு சற்று முன்னதாக அவர்கள் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். மற்றபடி பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிகள் எல்லாம் தனித்தனியாக ஊழியம் செய்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அது ஒருபோதும் தனிநபர் ஊழியம் அல்ல, அது ஒரு சரீர ஊழியம். கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரம் பூமியிலே, அந்த புது மனுஷன் புது சிருஷ்டி அதுதான் எலியாவாக இருக்கப் போகிறது. சபைதான் அப்படி இருக்க போகிறது. ஜீவனுள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவினால் நிறைந்த ஒரு சபைதான் கடைசி நாட்களில் எலியாவாக இருக்கப் போகிறது. அது தகப்பனுடைய ஆவிக்குரிய பிதாக்களுடைய இருதயத்தை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் அப்படியே சரீர பிரகாரமான பிதாக்களுடைய இருதயத்தையும் பிள்ளைகளிடத்தில் கொண்டு திருப்போம். அது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சற்று முன்னதாக நடக்கும். இது மிக முக்கியமான காரியம். யோவான் ஸ்நானகத்தினுடைய விஷயத்திலே அவன் இஸ்ரவேலை கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தினான். சபையானது ஜனங்களை கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிறது. கர்த்தருக்கு வழி ஆயத்த மண்டங்கள் என்று சொன்னது போல யோவான் ஸ்நானகனுடைய செய்தி மனம் திரும்புதல் கேற்ற செய்தியாக பிரதானமாக இருந்தது போல சபைக்கும் சபையும் இந்த நாளிலே பிரசங்கிக்க போகிற கிறிஸ்து வருகிறதுக்கு சற்று முன்னதாக பிரசங்கிக்க போகிற செய்தி மனந்தல் என்பதாக இருக்கப் போகிறது. அது இது அவருடைய ஆவி தேவைப்படுகிறது அதிகமாக இந்த நாட்களிலே. கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்த விசேஷத்திலே ஆண்டவர் சபை கொடுத்த கடைசி செய்தி மனந்திரும்புகள் என்பதாக இருந்தது. அந்த ஐந்து பின்மாறிப்போன சபைகளுக்கும் மனந்திரும்புகள் என்ற செய்தி வந்தது. மனந்திரும்புங்கள் என்ற செய்திதான் கிறிஸ்து சபைக்கு கொடுத்த கடைசியான செய்தி. அவர் பூமியில இருந்த பொழுது பாவிகள் மனந்திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பாவிகளுக்கு அவர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே அதே செய்தி மனந்திரும்புகள் என்ற செய்தி சபைக்கு கொடுக்கப்பட்டது. சபை மனந்திரும்ப வேண்டும், அதுதான் யோவான் ஸ்நானகனுடைய செய்தி. எலியாவினுடைய ஆவியிலே இருக்கக்கூடிய சபை பிரசங்கிக்க வேண்டிய சபை அதுதான். எலியா கர்மேல் மலை மேலே ஏறி நின்று கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இங்கே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள், யெகோவாவையா அல்லது பாகாலையா என்று கேட்டது போல நீங்கள் இருவரையும் சேவிக்க முடியாது. அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அதை நாம் வாசிக்கும் போது அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. நாம் அவர்கள் யெகோவாவும் பாகாலையும் சேவிக்க முடியாது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் யெகோவா இடத்திலே ஜெபிக்கிறதில்லை, நாம் பிதாவின் இடத்திலே ஜெபிக்கிறோம். நாம் தேவனை யெகோவா என்று அழைக்கிறதில்லை, நாம் அவரை பிதாவே என்று அழைக்கிறோம். நாம் புரிந்து கொள்கிறது என்னவென்றால் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாகால் இன்றைக்கு எதை குறிக்கிறது? பாகால் பணத்தை குறிக்கிறது, பூமிக்குரிய ஆஸ்திகளை குறிக்கிறது. இயேசு அதை உலகப் பொருள் என்று சொன்னார். பூமிக்குரிய ஐஸ்வரத்துக்கு தொடர்புடைய எல்லாமே அதுதான். லூக்கா 16:13 சொன்னார், ஒவ்வொருவனும் தேவனுக்கு உலகப் பொருளுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னார். இப்படித்தான் எலியாவும் கர்மேல் மலையில் சொன்னார், நீங்கள் யெகோவாவுக்கும் பகல கூலி செய்ய முடியாது என்று சொன்னார். அதே போலதான் இயேசு சொன்னார், இரண்டு தேவனுக்கும் உழைப்பில் கூலி செய்ய முடியும் என்று சொன்னார். இது எலியா கர்மேல் மலையிலே பிரசங்கித்ததுக்கு அப்படியே ஒத்ததாக இருக்கிறது. ஆகவே சபையானது எலியாவுடைய ஆவியில கடைசி நாட்களிலே வரும் பொழுது ஒரு தீர்க்கதரிசன செய்தியை பிரசங்கிக்கும். அது இந்த நாட்களிலே யாரும் அதிகம் பிரசங்கிக்கிறதில்லை. அதனால்தான் கேட்கிறது காதுகளை கேட்கப்படவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுக்கு உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்களுடைய இருதயம் பூமிக்குரிய காரியங்களிலே பூமிக்குரிய ஆசிலே லைத்திருக்குமானால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்களுடைய பூமிக்குரிய காரியத்தை சேவிக்குமானால் அதை போய் செய்யுங்கள். உதாரணமாக உலகத்தில் இருக்கிறதான தொழிலதிபர்கள், அவர்கள் இந்த உலகப் பொருளுக்கு அதிகமாக ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் இருதம் அப்படியாய் லைத்திருக்கிறது, அவர்கள் இரவு பேகமாக அதற்கென்று உழைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் எங்கே நாம் அப்படி பார்க்கிறோம்? தேவனுக்கு மீயான தேவனை சேவிக்கிறதுக்கு என்று இப்படி இரவு பேகம் உழைக்கிறார்களா? அவர்கள் உலகப் பொருளுக்கு விருப்பம் இல்லாமல் எங்கே உழைக்கிறார்களா? இல்லை. தொழிலாளர்கள் தேவனிலே விருப்பமடைகிறார்கள், அவர்கள் பணத்திலே இருந்தால் விருப்பமடைகளா இருக்கிறார்கள். ஏன் அதே விதமாக கிறிஸ்தவர்கள் தேவனை மீயான தேவனை உழைப்பொருளை வெறுத்துவிட்டு அப்படி இறைவனமாக உழைக்கிறதில்லை. இது மிகவும் துக்ககரமான ஒரு இழப்பா இருக்கிறது. இந்த உலக புதிய உடன்படிக்கை முழுவதிலுமே நீங்கள் இங்க ஒரு காணிக்கை ஏற்கனவே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால் அவர்கள் வசூலித்த பணங்கள் எல்லாம் 2 Corinthians 8:9 எல்லாம் அவர்கள் வசூலித்த பணம் எல்லாம் 7 பரிசுத்தவான்களுக்கு என்று வசூலித்தார்கள். அந்த 7 அப்போஸ்தலர்கள் எல்லாம் தேவனை தங்களுடைய தேவைக்காக நம்ப வேண்டியிருந்தது நம்பியிருந்தார்கள். தேவன் ஜனங்களுடைய எரியை தேவினார். பிலிப்பியர்களை உதாரணமாக அவர்கள் பவுல் சம்பளத்துக்காக வேலை செய்யவில்லை, அவர்கள் உலகப் பொருளை நேசிக்கவில்லை. இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவத்தில் இருக்க சுகம் என்னவென்றால் பணத்தின் பின்னாக போகிறது, இது தேவனுடைய கிரியை அழித்து போடுகிறது. இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் தேவனை நம்புகிறவில்லை தங்களுடைய தேவைக்காக, அவர்கள் தங்களுடைய தேவைக்கு எழுத்தை நம்புகிறார்கள். என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பருவத்தில் வருமா, இல்லை தேவனிடத்தில் வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிரசங்கியார்கள் சொல்கிறார்கள் இங்கே என்னிடத்தில் ஒத்தாசை எங்கிருந்து வரும், அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறது அல்லது வேலைவாரிலிருந்து வரப்போகிறது என்று சொல்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து வரவில்லை, அவர்கள் தேவனை பார்க்கவில்லை. இதுதான் மிகப்பெரிய சோகம். அது ஏன்? ஏனென்றால் இன்றைக்கு சபை எலியாவுடைய ஆவியிலே வந்து நீ தேவனுக்கு உலக ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறதில்லை. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன் இது இன்றைக்கு தேவை என்றால், நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது போல இயேசு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இவன்தான் வருகிறவனாக எலியா. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் இந்த செய்தியானது இந்த கடைசி நாட்களில் திரும்ப வர வேண்டியிருக்கிறது. அங்கே மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு செய்தி, இன்றைக்கு யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்று தெரிந்து கொள்கிறது என்று சொல்கிற செய்தி. அதை இயேசு அதனுடைய முடிவிலே சொல்கிறார். 15 வசனத்திலே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர் இங்கே? நான் இங்கே கடந்த சில நிமிடங்களில் நான் சொன்ன காரியங்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்ற செய்தி அல்ல. ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள், இது மிகவும் அடிப்படையான செய்தி என்று சொல்லுகிறீர்கள். ஆமாம், அப்படித்தான், உங்களுக்கு கேட்கிறது காது இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களே நான் மறந்து விடுகிறேன். இதை கேட்கிற ஜனங்களிலே சிலர் கேட்கிறது காதுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் செய்தியை சொல்ல தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில அவர் வாழ்ந்த போதும் அநேகர் அவருடைய செய்தியை கேட்டார்கள். அவர்கள் கேட்கறதுக்கு சரியப்படாமல் காதுகள் இருந்தது, ஆனால் இருதய காதுகள் அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்ல காரியத்தை கேட்க இருதய காதுகள் இல்லை. அதே விதமாக தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அங்கே உள்ளான காதுகளை குறித்து அவர் பேசுகிறார். தொடர்ந்து 16 வசனத்திலே சொல்லுகிறார், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இதை நினைவில் கொள்ளுங்கள், நாம் இயேசு கற்பித்த அனைத்தையும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இதை நாம் ஆழமாக படிக்க விரும்புகிறோம். இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார் என்று வசன வசனமாக நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக நாமே அதை நாம் பின்பற்றி மற்றவர்களுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? 16 வசனம், சந்தோளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஒதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை பார்த்திருக்கிறீர்களா? இங்க பாருங்கள், நாங்கள் இங்கே விளையாட்டு விளையாடுகிறோம், நாங்கள் குழல் ஓடும்போது நீங்கள் ஆட்டம் போட வேண்டும், நாங்கள் ஏதோ ஒரு புலம்பில் பாடும்பொழுது நீங்கள் மாரடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மற்ற பிள்ளைகள் அதுக்கு ஒத்துக்கொள்கிறதில்லை. நாங்கள் இங்கே குழல் ஊதுகிறோம், நீங்கள் கூத்தாட வேண்டும், நீங்கள் கூத்தாடவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் இங்கே குழல் புலம்புகிறோம், நீங்கள் மறுபடிக்கல் என்று சொல்கிறார். அதே விதமாக தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். யோவான் அவன் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான். அதை இந்த பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அது குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், உபவாசித்தான், அவன் வெட்டுக்களையும் தேனையும் வனாந்திரத்திலே பிசைத்தான். அவனை பார்த்து அவன் சொன்ன, அவனுக்கு பிசாசு பிடித்திருக்குன்னு சொன்னார்கள். நீ என்ன ஒட்டகமயிர் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறாய், அந்த வனாந்திரில் இருக்கிறதான அப்படிப்பட்ட காரியங்களாம் புசிக்கிறாய் என்று சொன்னார்கள். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்குன்னு சொன்னார்கள். இயேசு வருகிறார், அதுக்கு நேர்மாறாக வந்தார். 2 எதிர்மாற காரியங்களை பார்ப்போம். 1 கூத்தாடுதல், இன்னொன்று மாரடிப்பது. இங்கே ஒரு நேர்மாறா இயேசு வந்தார். இயேசு போஜனம் பாரம்பண்ணாதவனாய் எளியவனாய் வந்தான். ஒரு சாதாரண உடை கூட அணியாதபடிக்கு ஒட்டகமயிர் ஆடை அணிந்து வந்தான். ஆனால் மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் எல்லாரும் அணிகிற ஆடை அணிந்து வந்தார். இந்த உபவாசத்தையும் எளிமையான வாழ்க்கை முறையெல்லாம் வலியுறுத்தி அவர் சொல்லவில்லை. அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியமான மனுஷன் என்று சொன்னார்கள். யோவான் ஸ்நானகன் பாவிகளுக்கு சிநேகிதன் அல்ல, அவர் பாவிகளுக்கு ஒழுகியிருந்தான். ஆனால் இயேசு பாவிகளுக்கு சிநேகிதனாக இருந்தார். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் எதை செய்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் குறை சொல்லும்படி கண்டுபிடிப்பார்கள். இதுதான் அநேக கிறிஸ்தவருடைய மனப்பான்மையாக இருக்கிறது. அவருடைய முழு மனதும் ஒரு விமர்சிக்கிற ஆவியோடு இருக்கிறது. எந்த தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறை சொல்லும்படி அவர் கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா என் நண்பனே? எந்த பிரசங்கியா இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. நீங்கள் தான் ஒரு பெரிய நிபுணையும் போல எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கிறீர்கள். இவருக்கு 30 மார்க், இவருக்கு 80 மார்க் என்று மார்க் போடுகிறீர்கள். மற்றவர்களை குறை கூடுகிறீர்கள். நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் அப்படி விமர்சிக்கிறீர்கள். நீங்கள் அந்த பிரசங்கியார் இயேசுவோடு போயிட்டால் அது ஒரு நல்ல காரியம். இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படி செய்ய வேண்டும். நான் எல்லா சமயங்களும் அப்படி செய்கிறேன். ஒரு பிரசங்கியை நான் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். கிறிஸ்து தான் மாதிரியாக இருக்கிறார். அவர் தான் பூரணமான பிரசங்கி. நாம் எப்படி தேவனை கூடி செய்யணும் என்பதை அவர் பூர்ணமாக காண்பித்தார். ஆகவே நான் எல்லா பிரசங்கியையும் நான் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அந்த நபர் இயேசுவை போல பணாசிலிருந்து விடுபட்டவா இருந்தாரா, தாழ்மையா இருந்தாரா, அப்படி இப்ப நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அது சரி. அல்லது ஒரு நபருடைய உபதேசத்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இது வேதத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா என்று நான் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இது வித்தியாசமா இருக்கிறது. இது எப்பொழுதுமே ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்க நாடுவது. இந்த பரிசேயர்களை பாருங்கள். அவர்கள் இயேசு அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஏதோ ஒரு வார்த்தையிலிருந்து அவரை அகப்படுத்தலாமா என்று பார்த்தார்கள். மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள். சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கார்கள். தங்களுடைய கண்ணிலே விளக்கெண்ணை போட்டுக் கொண்டு பார்ப்பார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை கேட்க காதல் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே குறை கண்டுபிடிக்கும்படிக்கே அவர்கள் கவனமாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களில் அநேகமானவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் மெய்யாக மறுபடியும் பிறந்திருந்தீர்கள் என்றால் இந்த குறை சொல்லுகிற விமர்சிக்கிற அழிவுக்கு ஏதுவான விமர்சன மனப்பான்மையிலிருந்து விடுதலாக இருப்பீர்கள். இங்கே ஊன்ற கட்டுகிறதுக்கு ஏதுவான விமர்சனம் இருக்கிறது. அது அந்த நபரிடத்தில் நேரடியாக சென்று ஒரு உற்சாகம் ஊட்டும்படி ஊன்ற கட்டுகிறதுக்கு ஏதுவாக பேசும். ஆனால் அழிவுக்கு ஏதுவான விமர்சன பேச்சு அந்த நபருக்கு பின்பாக பேசும். இது அவருடைய வேலையை இடித்து போடு தேவனுடைய வேலையை இடித்து போடுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சாமன் இப்படி வந்தான், அவனிடத்திலே ஒரு குறை கண்டுபிடித்தீர்கள். நான் இப்படி வந்தேன், என்னிடத்திலேயும் குறை கண்டுபிடிக்கிறீர்களே. யார் உங்களை திருப்திப்படுத்த போடுகிறது? யாருமே உங்களை திருப்திப்படுத்த முடியாது. இவர்கள் தான் யார் பேசினாலும் கேட்கறது காதில்லாதவர்கள். சர்வல்ல தேவனே வந்தாலும் அவருக்கும் அவர் பேசுறது கேட்கவும் காதில்லாதிருப்பார்கள். ஆகவே ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் இந்த வசனம் முழுமையாக விளக்குவது கடினம். இது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கம் கொடுக்க முடியும். இதற்கு இல்ல பொருள் என்னவென்றால், ஒரு நபருடைய ஞானமுள்ள நபருடைய ஞானம் அதனுடைய கிரியைகளே வெளிப்படும். ஒரு நபர் ஞானமுடையவளா இருந்தால் அவனுடைய கிரியைகளிலே, அவனுடைய செயல்களிலே, அவன் வாழ்கிற வாழ்க்கை முறையிலே அது வெளிப்படும். ஜனங்கள் தங்கள் ஞானம் இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் அவர் மற்றவர்களை விமர்சிக்கிறார்கள். அவர்கள் விமர்சிக்கிற அந்த காரியமே, குறை சொல்லுகிற காரியமே அவர்களுக்கு ஞானம் இல்லை என்பதை காட்டுகிறது. மெய்யாகவே ஞானம் பெற்றிருக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை போல நடந்து கொள்வார்கள். மற்றவர்களை மெச்சிக்கொள்ள தேவபக்தி உள்ள காரியத்தை மெச்சிக்கொள்வார்கள். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 20வது வசனத்திலே, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமல் போனபடினாலே அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். மிக முக்கியம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது. பலத்த செய்கைகளுடைய நோக்கம் என்ன? மத்தேயு 11:20 ஜனங்கள் மனந்திரும்புவதற்கு ஏதுவாக. நான் எவ்வளவு பெரிய நபர் என்பதை காட்டுவதற்காக செய்யப்படுவதல்ல அற்புதங்கள். இன்றைக்கு அநேக சுகமாக்குறவர்கள் சொல்லிக்கிறவர்கள் பொய்யான அதிசயத்தை செய்கிறார்கள். அவர்கள் ஒரு மாயவித்தைக்காரர்களை போல பிளாட்ஃபார்ம்ல ஏறிக்கொண்டு ஒரு மாயவித்தை செய்கிறார்கள் ஜனங்களை கவர்ச்சிக்கிறதற்காக. பாருங்கள், உங்களை நல்லா எப்படி நான் ஏமாற்றுவர்கள் பார்த்தீர்களா? இயேசு அப்படியெல்லாம் சுகமாக்கும் ஊழியம் செய்யவில்லை. இன்றைக்கு இயற்கைக்கு பாற்பட்ட ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அது ஒரு பிளாட்ஃபார்ம்லே ஒரு மேஜிக் ஷோ செய்வது போல இருக்கிறார்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இயேசுடைய பலத்த செய்கைகள், அற்புதங்கள் ஜனங்களை மனந்திரும்புவதற்கு ஏதுவாக செய்தது. அவர்கள் தன்னை குறித்து என்ன நினைத்தார்கள் என்பதை குறித்து இயேசு யோசிக்கவில்லை. அவர் ஜனங்களை கூட்டி தம்முடைய சுகமாக்கும் வல்லமையை காண்பிப்பதற்காக அப்படி செய்யவில்லை. அவர் ஜனங்களை மனந்திரும்பும்படி செய்தார். அவர்களை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஏனென்றால் அவர் இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்தும் அவர்கள் மனந்திரும்பவில்லை என்பதற்காக. அவர்களை பெயர் சொல்லுகிறார், கொரோசின், பெத்சாயிதா, ஐயோ உனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடத்தை சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். தீரோ சீதோன் அந்த பட்டணங்கள் எல்லாம் இஸ்ரேலர் அல்லாத புரஜாதி பட்டணங்கள், இஸ்ரேலுடைய எல்லைக்கு அப்பால் இருக்கிறதான பட்டணங்கள். சில சமயங்களிலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவர்களை கடிந்து கொண்டார்கள். தீரோ சீதோன் பட்டணங்களை அவருடைய பாவத்துக்காக. ஆண்டவர் சொல்கிறார், இந்த பலத்த செய்கைகள் தீர்வு செய்தவர்கள் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இந்த அற்புதங்களை பார்க்கவில்லை. நீங்கள் இந்த அற்புதங்களை பார்த்திருக்கிறீர்கள், இந்த அருமையான சத்தியங்களை கேட்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் காணப்படுகிறதான எளிய கோட்பாட்டை பாருங்கள், யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அதிகம் கேட்கப்படும். அதிகமாய் யாருக்கு நமக்கு அதிகமாய் செய்திருப்பார் என்றால் அவ்வளவு அதிகமாய் நம்மிடத்தில் கேட்பார். நாம் அதிகமாய் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோமோ, நாம் அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புக்க வேண்டியவர்களா இருப்போம். நாம் கேட்டவைகளுக்கு தேவன் எல்லா ஜனங்களையும் ஒரே விதமாக நியாயந்திருக்க போவதில்லை. இது மிகவும் லூக்கா 12 அதிகாரத்திலே தெளிவாக இருக்கிறது. எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும், கொஞ்சம் எவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு கொஞ்சம் கேட்கப்படும். பள்ளிக்கூடத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 3 படிக்கிற பையன் 10 படிக்கிற பையனை காட்டிலும் கொஞ்சம் தெரிந்திருந்தால் போதும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுவான். ஏனென்றால் 10 படிக்கிற பையன் அதிகமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனிடத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. 3 படிக்கிற பையன் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கப்பட்டபடினாலே அவனுக்கு கொஞ்சம் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிகவும் அடிப்படையான காரியம். இது பள்ளியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், அவர்கள் நாங்கள் ஸ்தாபன சபையை விட்டு பிரிந்து வந்த சபைகள் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களை காட்டிலும் அதிகம் என்று சொல்கிறார்கள், அவர்களை கீழாக பார்க்கிறார்கள், உங்களை பார்த்தாலும் அதிகமாய் தெரியும் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். நீங்கள் அவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தரம், வாழ்க்கை தரம் அவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டுமே. அது உண்மையா இருக்கிறதா? பெரும்பாலும் அப்படி இல்லையே. மற்றவர்களை பார்த்து அநேகர் கீழாக பார்க்கிறார்கள். நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன், நான் அன்னிய பாஷை பேசுகிறேன், உங்களுக்கு அன்னிய பாஷை இல்லை என்று சொல்கிறீர்கள். பரவாயில்லை சகோதரனே, அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் குறைந்தபட்சம் 100 மடங்காவது அவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டுமே. நீங்கள் ஆவி நிறைவு உங்களுடைய வாழ்க்கையை குறைந்தபட்சம் 100 மடங்கு அதிகமாய் மாற்றவில்லை என்றால் நான் கேள்வி கேட்கிறேன், எப்படிப்பட்ட ஆவி அது? எப்படிப்பட்ட ஆவினால் நிரம்பியிருக்கிறீர்கள்? அவனும் கணவன் மனைவியோடு சண்டை போட்டுக்கிறார்கள், நீங்களும் சண்டை கணவன் மனைவி சண்டை போட்டால் என்ன எப்படிப்பட்டதான ஆவியில் நிரம்பியிருக்கிறீர்கள்? அந்நிய பாஷை பேசுகிறது உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது? உங்களை ஸ்திரீகளை விடுதலாக்கவில்லை, பணாசிரியர்களை விடுதலாக்கவில்லை, என்ன செய்திருக்கிறது அந்த ஆவி நிறைவு? இது இன்றைக்கு இருக்கிறதான ஒரு பெரிய வஞ்சகம். சிலர் சொல்லுகிறார்கள், என்னுடைய நான் ஒரு ஏதோ ஒரு என்னுடைய உடம்பு ஆடுகிறது, நான் ஏதோ உளறினேன், அதனால ஆவியில் நிறைந்தேன் சொல்கிறார்கள். இது வஞ்சனை, வஞ்சிக்கப்படாதீர்கள். பரிசுத்த ஆவியினர் பரிசுத்தப்படுத்துவார். அநேக ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள், பொல்லாத ஆவி ஜனங்களை பொல்லாதவர்களாக்குறது, அசுத்த ஆவி ஜனங்களை அசுத்தமாக்குறது, வஞ்சிக்கிற ஆவி ஜனங்களை வஞ்சிக்கிறது. பரிசுத்தாவியர் என்ன செய்கிறார்? அவர் ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவர்களை அதிகம் சத்தம் போடுவது செய்கிறதில்லை. துரதிருஷ்டமாக அநேகர் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார்கள். பரிசுத்தாவியினர் வரும்போது சத்தம் போடுவார் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ஒரு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறீர்கள், எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ஓ இங்கே அவர்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய சபைக்கு ஒரு மனுஷன் ஒரு நபரை வந்தார் பெங்களூர்லே. அவர் வந்து என்னிடத்துல சொன்னார், உங்களிடத்துல பரிசுத்தாவினர் இல்லை என்று சொன்னார். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். நீங்கள் நான் என்னுடைய மனைவியிடத்துல வீட்டில் எப்படி பேசுகிறேன் பார்த்தீர்களா? நான் எப்படி பணத்தை கையாளுகிறேன் என்று பார்த்தீர்களா? இப்படித்தான் எப்படி ஒரு மனுஷன் ஆய்வில் நிறைந்திருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க முடியும்? எப்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உங்களிடத்திலே கூட்டத்திலே சத்தமே இல்லை என்று சொன்னார். ஓ அப்படியா என்று சொன்னேன். உங்களுடைய திருத்துவம் பிதாகுமாரன் சத்தம் போடுகிற ஆவி, என்னுடைய திருத்துவம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னேன். அதுதான் வித்தியாசம். நீங்கள் உங்களுடைய திருத்துவத்தை உங்கள் வேண்டுமானால் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை சத்தம் போடுகிறவர்களா மாற்றுகிறதில்லை, அவர்களை பரிசுத்தமாக்குறது. நாம் ஒருவேளை சத்தம் போடலாம், சத்தம் போடாமல் இருக்கலாம், அது நம்முடைய குணத்தை பொறுத்து இருக்கிறது. ஆனால் பரிசுத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களிடத்திலே வந்து ஒவ்வொருவரையும் நிரப்புகிற, ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அதிசயத்தம் பலத்த செயலுடைய நோக்கம் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இல்லை என்றால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிரஜாதி பட்டணங்கள் உங்களை காட்டிலும் மேலானவர்கள் சொல்கிறார். கப்பர்நகோம் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகோம், நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவார். அங்கிருக்கும் ஜனங்கள் தங்களை குறித்து மேன்மை ஆயினார்கள். அவளை பார்த்து சொன்னார், சோதோம் குமார அளவிலே செய்யப்பட்டிருந்தால் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் அவைகள் மனம் திரும்பிப்பார்கள். அவர்கள் உன்னை நியாயத்திற்பு நாளில் உனக்கு நேரடி பார்த்து சோதோம் நேரத்திற்கு இலகுவா இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அநேக கிறிஸ்தவ இல்லாதவர்களுக்கு காரியங்கள் லகுவா இருக்கும். இவர்களை பார்க்கணும். ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே கிறிஸ்தவ இல்லாதவர்களுக்கு காரியங்கள் லகுவா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த காரியங்களை அறிந்து கொள்கிறோம். இப்படி நாம் மெய்யாக மனம் திரும்ப தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நம்முடைய வேத பாடத்தை தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.